உவமாகாண கல்வி அமைச்சி, உவமாகாண கல்வி திணைக்களம் மற்றும் பண்டாரவளை கல்வி வளையம் உவ சமூக வானொலியுடன் இணைந்து நடத்தும் குருகுல கல்வி நிகழ்ச்சி திட்டத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்று தரம் 9 மாணவர்களுக்கு விஞ்ஞான பாடத்தில் மின் பகுப்பு தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம். மின் கசிவை உடைய மின் அடுப்பின் மீது அலுமினியம் பாத்திரத்தை வைத்து உணவு சமைத்துக் கொண்டிருந்த பெண் அப்பாத்திரத்தில் உள்ள உணவிற்கு தேங்காய்பால் ஊற்றும் போது அவரை மின்சாரம் தாக்கியதாக பத்திரிகையொன்றில் செய்தி பிரசுரமாகியிருந்தது. அவரது கை பாத்திரத்தில் படாத போதும் மின்சாரம் அவரை தாக்கியுள்ளது. இது எவ்வாறு நிகழ்ந்தது? இந்த நிகழ்வு எவ்வாறு நடந்திருக்கும்? கசிவடைந்த மின்னோட்டம் தேங்காய்பாலினூடாக பயணம் செய்து அப்பெண்ணின் உடலை அடைந்தமையினால்தான் இவ்வாறு மின்சாரம் தாக்கியிருக்கும். நம் வீட்டு பெரியவர்கள் சில விடயங்களை எச்சரிப்பதுண்டு. ஈரலிப்பான கைகளில் மின்செருகியை தொடுப்பது ஆபத்தானது, கைகளை துடைத்துக் கொண்டு மின்செருகியை தொடுக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றார்கள்? ஏதாவது மின் கசிவுகள் ஏற்பட்டால் அல்லது திரவத்தின் ஊடாக மின்னோட்டம், திரவமானது மின்னோட்டத்தை கடத்தும், மின்னை கடத்தும். எனவே ஈரலிப்பான கைகளாக இருக்கும் போது நாம் செருகியை தொடுக்கும் போது நம்மளுடைய கைகளில் ஈரத்தன்மை இருப்பதனால் திரவம் எனவே மின்னை கடத்தி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காகவே நம் வீட்டு பெரியவர்கள் நம்மை எச்சரிப்பது உண்டு. ஆமாம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, திரவ நிலையில் உள்ள யாதாயினும் ஒரு திரவியம் மின்னை கடத்துமா என்பதை பார்ப்போம். திரவ நிலையில் உள்ள யாதாயினும் ஒரு திரவியம் மின்னை கடத்துகின்றதா என்பதை பார்ப்பதற்காக நாம் ஒரு பரிசோதனையை மேற்கொள்வோம். அப்பரிசோதனையை மேற்கொள்வதற்காக சில முகவைகள், கார்பன் கோள்கள், எம்பியர் மானி, 2 உலர் மின்கலங்கள், 1.5 வோல்ட் அளவு உள்ள 2 உலர் மின்கலங்கள், தொடுக்கும் கம்பிகள், கடத்தி என்று கூறுவோம். அடுத்ததாக நாம் பயன்படுத்தக்கூடிய திரவம் அல்லது கரைசல்களை கூறுகின்றேன். மண்ணெண்ணெய், உப்பு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர், செப்பு சல்பேற்று கரைசல், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர். இதில் உங்களுக்கு மண்ணெண்ணெய் திரவம் உங்களுக்கு தெரியும். உப்பு கரைசல், உப்பை நீர் விட்டு கரைசலாக நாம் தயாரித்திருக்கின்ற கரைசல், உப்பு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர், நீரில் துளி துளியாக அமிலத்தை சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு கரைசல் அமிலம் துமிக்கப்பட்ட நீர் என்று கூறுவோம். செப்பு சல்பேற்று சேர்வை உங்களுக்கு தெரியும், ஆய்வு கூடத்தில் காணப்படும் நீர் உள்ள செப்பு சல்பேற்று நீல நிறமாக காணப்படும். எனவே இந்த செப்பு சல்பேற்றை நீர் விட்டு கரைசல் தயாரித்தோம் என்றால் அதனுடைய நிறம் வந்து நீல நிறமாக காணப்படும் அந்த செப்பு சல்பேற்று கரைசல். அடுத்ததாக காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பவற்றையே இந்த பரிசோதனைக்கு நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எம்பியர் மானியையும், இங்கு எம்பியர் மானி பயன்படுத்துகின்றோம், உங்களுக்கு தெரியும் எம்பியர் மானி மின்னோட்டத்தை அளப்பதற்காக நாம் பயன்படுத்துகின்ற ஒரு மின் உபகரணம். அடுத்ததாக உலர் மின்கலம் பயன்படுத்துகின்றோம் அவதானியங்கள் பிள்ளையில். எம்பியர் மானியையும் மின் கலங்கள் இரண்டையும் கார்பன் கோள்கள் இரண்டுடன் தொடுக்க வேண்டும். எம்பியர் மானியையும் மின் கலங்கள் இரண்டையும் கார்பன் கோள்களுடன் தொடுக்க வேண்டும். கார்பன் கோள்கள் இரண்டையும் பகுதி அளவில் நாம் வைத்திருக்கின்ற திரவங்கள் அல்லது கரைசல்கள் இருக்கின்றது அல்லவா, மண்ணெண்ணெய், உப்பு கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர், செப்பு சல்பேற்று கரைசல், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர், இவற்றில் ஒன்றொன்றாக இந்த பரிசோதனையை நாம் மேற்கொள்வோம். எனவே இங்கு பயன்படுத்தக்கூடிய மண்ணெண்ணெயாக இருக்கலாம் அல்லது உப்பு கரைசலாக இருக்கலாம். ஏதாவது தரப்பட்டுள்ள திரவத்தை நாம் முகவையினுள் இட்டு பகுதி அளவில் நாம் செய்த அந்த அம்பேரிமானி மின்கலங்கள் இரண்டையும் கார்பன் கோள்களுடன் தொடுத்து வைத்திருக்கின்றோம் அல்லவா, அதை பகுதி அளவில் அங்கு தயாரித்து வைக்கப்பட்டுள்ள திரவத்தினுள் அமிழ்த்தி வைக்க வேண்டும். அமிழ்த்தி வைத்துவிட்டு நம் எம்பியர் மானி திரும்பலை காட்டுகின்றதா இல்லையா என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் அவதானிக்க வேண்டும். முதலாவதாக காய்ச்சி வடிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தி அந்த கார்பன் கோள்கள் அடங்கிய அந்த தொகுதியை பகுதியளவு திரவத்தினுள் அமழ்த்தி பார்க்க வேண்டும். அடுத்ததாக அமிலம் துவைக்கப்பட்ட நீரை பயன்படுத்தி செய்து பார்க்க வேண்டும். அம்பியர் மாணி திரும்பலை காட்டுகின்றதா என்று. அடுத்ததாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி அம்பியர் மாணியும் இரண்டு மின்கலங்களையும் கார்பன் கோள்களோடு தொடுத்து வைத்திருந்த பகுதியை பகுதி அளவில் திரவத்தினுள் விட்டு அவதானித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி உப்பு கரைசலையும் செப்பு சல்பேற்று கரைசலையும் அவதானித்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அம்பியர் மாணி திரும்பலை காட்டுகின்றதா என்பதனை நாம் அவதானித்து பார்த்தோமானால் சில திரவங்களை அல்லது கரைசல்களை இட்டபோது மட்டுமே அம்பியர் மாணி திரும்பலை காட்டியது. எம்பியர் மாணியினூடாக மின்னோட்டம் பாய்ந்தால் மட்டுமே மாணவர்களே திரும்பலை காட்டும். எம்பியர் மாணியினூடாக மின்னோட்டம் பாயும் போதுதான் திரும்பலை காட்டும். இங்கு எம்பியர் மாணி திரும்பலை காட்டிய கரைசலினூடாக மின்னோட்டம் பாய்கின்றது என்ற முடிவுக்கு நாம் வரலாம். எம்பியர் மாணி திரும்பலை காட்டிய கரைசலினூடாகத்தான் மின்னோட்டம் பாய்ந்துள்ளது. அந்த வகையில் உப்பு கரைசல், செப்பு சல்பேற்று கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர் என்பவற்றினூடாக அசையக்கூடிய அயன்கள் காணப்படுகின்றதனால் அம்பியர் மாணி வாசிப்பை காட்டியது, அதாவது மின்னோட்டம் பாய்ந்துள்ளது. இந்த கரைசல்களில் மின்னோட்டம் பாய்ந்துள்ளது என்றால் அங்கு அசையக்கூடிய அயன்கள் காணப்படுகின்றது. அசையக்கூடிய அயன்களினாலேயே மின் கடத்தப்படுகின்றது. என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் பிள்ளைகள். மின்னை கடத்தக்கூடிய இந்த திரவம் அல்லது கரைசலை நாம் மின் பகுப்பொருள் என கூறுவோம். இவ்விடத்தில் உப்பு கரைசல், செப்பு சல்பேற்று கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர் என்பன மின் பகுப்பொருளாக இவ்விடத்தில் கூறலாம். இந்த கரைசல்கள் எல்லாமே அயன் நிலையில் மின்னை, அதாவது அசையும் அயன்களை கொண்டு காணப்படுகின்றதனால் மின்னை கடத்தக்கூடிய திரவமாகவோ அல்லது கரைசலாகவோ இவ்விடத்தில் நாம் கூறலாம். எம்பியர் மாணி திரும்பலை காட்டாத மண்ணெண்ணெய் மற்றும் காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பவற்றினூடாக மின் கடத்தப்பட மாட்டாது. காரணம் யாதாக இருக்கும்? மண்ணெண்ணெய், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பவற்றினூடாக மின் கடத்தல் நடைபெறாது. இவற்றில் அசையக்கூடிய அயன்கள் இருப்பதில்லை. மின்னை கடத்தாத திரவம் அல்லது கரைசலை நாம் மின் பகா பொருள் என கூறுவோம். இவ்விடத்தில் மண்ணெண்ணெய், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பன மின் பகா பொருளாக காணப்படுகின்றது. எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு விளங்கும் இப்பொழுது அசையும் அயன்களினாலேயே மின் கடத்தப்படுகின்றது. எனவே அதை நாம் மின் பகுப்பொருள் என கூறுவோம். மின்னை கடத்தும் திரவம் அல்லது கரைசலை மின் பகுப்பொருள் என கூறுவோம். மின் பகுப்பொருளாக உப்பு கரைசல், செப்பு சல்பேற்று கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர் என்பன உதாரணமாக நாம் மேற்கொண்ட பரிசோதனையின் மூலமாக கூறலாம். மின் பகா பொருளாக அசையக்கூடிய அயன்கள் காணப்படவில்லை. எனவே எம்பியர் மாணி அங்கு திரும்பலை காட்டவில்லை, மின் கடத்தப்படவில்லை. அந்த திரவம் அல்லது கரைசலை பார்த்தோம்னா மண்ணெண்ணெய், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பன மின் பகா பொருளாக கூறலாம். மின்னை கடத்தாத திரவம் அல்லது கரைசல் மின் பகா பொருள். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சோடியம் குளோரைட்டு உப்பை தான் நாம் சோடியம் குளோரைட்டு என கூறுகின்றோம். உப்பு, செப்பு சல்பேற்று போன்ற சேர்வைகளை நாம் அயன் சேர்வைகள் என கூறுவோம். சோடியம் குளோரைட்டு, செப்பு சல்பேற்று போன்றவை அயன் சேர்வைகள் என கூறுவோம். இவை திண்மமாக காணப்படும். உப்பு உங்களுக்கு தெரியும், திண்மமாக காணப்படும். அவை அணுக்களினால் உருவாகும் ஏற்றம் கொண்ட அயன்களை கொண்டவை, இயல்பாகவே ஏற்றம் கொண்ட அயன்களை கொண்டவை. இது தொடர்பாக நாம் தரம் 10 பார்ப்போம். இந்த திண்ம அயன் சேர்வைகளில் அயன்கள் காணப்பட்டாலும், சோடியம் குளோரைட்டு திண்ம அயன் சேர்வைதான், அதில் அயன்கள் காணப்பட்டாலும் அவை சுயாதீனமாக அசையாது. நீங்கள் நம் வீட்டில் பயன்படுத்தும் அந்த உப்பு திண்ம அயன் சேர்வை பிள்ளைகள், ஆனாலும் கூட திண்ம அயன் சேர்வையாக காணப்பட்டாலும் கூட சுயாதீனமாக அசையக்கூடிய ஆற்றல் இல்லை. எனவே திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. சாதாரணமாக வீட்டில் நம்ம வைத்திருக்கும் கட்டி உப்பாக இருந்தாலும் தோல் உப்பாக இருந்தாலும் பிள்ளைகள் அவை வந்து மின்னை கடத்தாது. அயன் சேர்வைகள் தான், அதில் சுயாதீனமாக அசையக்கூடிய அயன்கள் இல்லை. சுயாதீனமாக அயன்கள் அங்கு அசையாது. திண்ம நிலையில் காணப்படுவதனால் சுயாதீனமாக அயன்கள் அசையாது. அசையாதனால அவை வந்து மின்னை கடத்தாது. அயன் சேர்வைகள், இதே அயன் சேர்வைகள் கரைசல் நிலையில் நீர் விட்டு நாம் கரைக்கும் போது உப்பு கரைசல், சோடியம் குளோரைடு கரைசல், செப்பு சல்பேட்டு கரைசல், இந்த கரைசல் நிலையில் அயன்கள் அசையும். அப்பொழுது என்ன நடைபெறும்? மின்னை கடத்தும். கரைசல் நிலையில் அசையக்கூடிய அயன்கள் காணப்படுவதனால் எனவே மின்னை கடத்தும். அயன் சேர்வைகள் நீர் கரைசலில் சிறந்த மின் கடத்தியாக தொழிற்படும். அயன் சேர்வைகளின் நீர் கரைசல் சிறந்த மின் கடத்திகளாக தொழிற்படும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு விளங்கியிருக்கும் திண்மமான அயன் சேர்வைகள் மின்னை கடத்தாது. காரணம், அசையக்கூடிய அயன்கள் இல்லை. திண்ம நிலையில் காணப்படும் போது அங்கு அசையக்கூடிய அயன்கள் இல்லாததனால் மின்னை கடத்தாது. கரைசல் நிலையில் சோடியம் குளோரைட்டு அதாவது உப்பை எடுத்து நாம் நீரில் கரைத்தோம் என்றால் அங்கு அசையக்கூடிய அயன்கள் காணப்படும். எனவே அசையக்கூடிய அயன்களில் மின் கடத்தப்படும். எனவே அயன் சேர்வைகளில் நீர் கரைசல் சிறந்த ஒரு மின் கடத்தியாக தொழிற்படும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். திண்ம அயன் சேர்வைகளை நன்றாக வெப்பமேற்றி திரவ நிலைக்கு மாற்றும் போது திண்ம அயன் சேர்வைகளே, சோடியம் குளோரைட்டு, செப்பு சல்பேட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் பிள்ளைகள், இதெல்லாம் திண்ம அயன் சேர்வைகள். இவற்றை நன்றாக வெப்பப்படுத்தி திரவ நிலைக்கு மாற்றும் போது அவை உருகிய திரவங்கள் என அழைக்கப்படும். உருகிய திரவங்கள், உருகிய திரவங்களில் உள்ள அயன்கள் அசையக்கூடியன. உருகிய திரவங்களில் உள்ள அயன்கள் அசையக்கூடியன. அதனால் அயன் சேர்வைகள் உருகிய நிலையிலும் மின்னை கடத்தும். அயன் சேர்வைகள் உருகிய நிலையிலும் மின்னை கடத்தும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு விளங்கியிருக்கும் திரவ நிலையில் உள்ள யாதாயினும் ஒரு பதார்த்தம் மின்னை கடத்துகின்றது. இந்த மின்னை கடத்துகின்ற பதார்த்தங்கள் எது எது என்னன்னா, ஒரு பரிசோதனை வாயிலாக பார்த்தோம். இந்த பரிசோதனையினுடைய விளைவாக மின் பகுப்பொருள் என்றால் என்ன, மின் பகா பொருள் என்றால் என்ன என்பதனை தெரிந்து கொண்டோம். அது மட்டுமன்றி திண்ம நிலையில் காணப்படுகின்ற அயன் சேர்வைகள் மின்னை கடத்தாது என்றும், அதில் அசையக்கூடிய அயன்கள் இல்லாததினால், அசையக்கூடிய சுயாதீனமாக அசையக்கூடிய அயன்கள் இல்லாததினால்தான் மின்னை கடத்தாது என்றும் பார்த்தோம். அந்த திண்மமான நிலையில் காணப்படுகின்ற சோடியம் குளோரைட்டோ அல்லது செப்பு சல்பேட்டு போன்ற அயன் சேர்வைகளுக்கு நாம் நீரை சேர்க்கும் போது கரைசல் நிலையில், செப்பு சல்பேட்டு கரைசல், சோடியம் குளோரைட்டு கரைசல் போன்ற கரைசல் நிலையில் அசையக்கூடிய அயன்கள் காணப்படுகின்றதனால் அது மின்னை கடத்துகின்றது என்று பார்த்தோம். மின்னை கடத்தாத பொருட்களை பார்க்கும்போது மின் பகா பொருள் என்று கூறினோம். எனவே அங்கு மண்ணெண்ணெய், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பவை மின்னை கடத்தாதவை. காரணம், அசையக்கூடிய அயன்கள் அங்கு இல்லை. எனவே அவை வந்து மின்னை கடத்தாது. எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, எல்லா திரவம் அல்லது கரைசல்களும் மின்னை கடத்துமா? இல்லை. அசையக்கூடிய அயன்கள் இருந்தால்தான் மின்னை கடத்தக்கூடிய திறன் காணப்படும் என்பதை அறிந்து கொண்டிருப்பீர்கள். அது மட்டுமன்றி திண்ம அயன் சேர்வைகளை நன்றாக வெப்பப்படுத்தி திரவ நிலைக்கு மாற்றும் போது அவற்றை நாம் உருகிய திரவங்கள் என்று கூறுவோம். உருகிய திரவங்களில் உள்ள அயன்கள் எப்பொழுதுமே அசையக்கூடிய இயல்பை கொண்டது. எனவே அயன் சேர்வைகள் உருகிய நிலையிலும் மின்னை கடத்தும் என்பதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அடுத்ததாக மின்னை செலுத்துவதன் மூலம் கரைசலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். மின்னை செலுத்துவதன் மூலம் கரைசலில் ஏற்படுகின்ற மாற்றம், மின் பகு பொருளினூடாக மின்னோட்டம் பாயும் போது மின்னோட்டம் பாய்கின்ற மின்னோட்டம் வெளியேறுகின்ற கடத்திகளை நாம் மின்வாய்கள் என கூறுவோம், எலக்ட்ரோட்ஸ் என்று கூறுவோம். மின் பகுப்பொருளினூடாக. மின் பகுப்பொருள் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், உப்பு கரைசல், செப்பு சல்பேற்று கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீரெல்லாம் என்னவா காணப்பட போகுது பிள்ளைகள், மின் பகுப்பொருளாக காணப்பட போகுது. எனவே இந்த மின் பகுப்பொருளினூடாக மின்னோட்டம் பாயும் போது, மின்னோட்டம் பாய்கின்ற மின்னோட்டம் வெளியேறுகின்ற கடத்திகள், மின்னோட்டம் பாய்கின்ற மின்னோட்டம் வெளியேறுகின்ற கடத்திகளை நாம் மின் வாய்கள் என்று கூறுவோம். மின்வாய்கள் என்று கூறுவோம். நாம் அங்கு பரிசோதனைக்கு மின்வாய்களாக பயன்படுத்தியது எதை பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம், கார்பன் கோள்கள். ஒரு கார்பன் மின்வாயினூடாக கரைசலினுள் பாய்கின்ற மின்னோட்டம் மற்றைய மின்வாயினூடாக கரைசலிலிருந்து வெளியேறும். இரண்டு கார்பன் கோள்களை வைத்தே நாம் பரிசோதனையை மேற்கொண்டோம். ஒரு கார்பன் மின்வாயினூடாக கரைசலினுள் பாய்கின்ற மின்னோட்டம் மற்றைய மின்வாயான இன்னொரு கார்பன் வைத்திருந்தோம் அல்லவா, அந்த மின்வாயினூடாக கரைசலிலிருந்து மின்னோட்டம் வெளியேறும். மின்னோட்டம் கரைசலினூடாக செல்லும் போது ஏற்படுகின்ற மாற்றங்களை ஆராய்வதற்காக ஒரு பரிசோதனையை பற்றி பார்ப்போம். இந்த பரிசோதனைக்கும் நாம் முகவை 1 எம்பியர் மானி, தொடுக்கும் கம்பிகள், செப்பு சல்பேற்று கரைசல், கார்பன் மின்வாய்கள், உலர் மின்கலங்கள் 2 பயன்படுத்த போகின்றோம். நீங்கள் பரிசோதனைகளை செய்யும் போது செப்பு சல்பேற்று அல்லது உப்பு அல்லது சோடியம் குளோரைட் என்று போட்டீர்கள் என்றால் அங்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது, கரைசல் என்று போட வேண்டும். உங்களுக்கு தெரியும் கரைசல் நிலையில்தான் அயன்கள் அசையக்கூடியது, மின்னோட்டத்தை நாம் பார்க்கலாம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஒரு பரிசோதனை மேற்கொள்ள போகின்றோம். மின்னோட்டம் கரைசலினூடாக செல்லும் போது ஏற்படுகின்ற மாற்றங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் ஏற்கனவே அமைத்த பரிசோதனை போன்றுதான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அதே அமைப்பான பரிசோதனை தான் பிள்ளைகள். செப்பு சல்பேற்று கரைசலினூடாக மின்னோட்டத்தை நாம் பாய விட போகின்றோம். எம்பியர் மானியையும் மின்கலங்கள் 2 கார்பன் கோள்களுடன், இப்போ உங்களுக்கு தெரியும் கார்பன் கோள்கள், ஒரு கார்பன் கோள்கள் 2 நாம் மின்வாய்கள் என்று கூறுகின்றோம். எனவே 2 கார்பன் கோள்களுடன் நாம் தொடுத்துக்கொண்டு அந்த கார்பன் கோள்கள் 2 பகுதி அளவில் இவ்விடத்தில் பரிசோதனைக்கு நாம் பயன்படுத்துகின்ற கரைசல் செப்பு சல்பேற்று கரைசல். எனவே பகுதி அளவில் செப்பு சல்பேற்று கரைசலினுள் அமிழ்த்த போகின்றோம். இன்னொரு முறை கூறுகின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். எம்பியர் மானியையும் மின்கலங்கள் 2 கார்பன் கோள்களுடன் தொடுத்து அந்த கார்பன் கோள்கள் 2 பகுதி அளவில் நாம் எடுத்திருக்கின்ற கரைசல் செப்பு சல்பேற்று கரைசல் அந்த கரைசலினுள் அமிழ்த்த போகின்றோம். பகுதி அளவில் அமிழ்த்த போகின்றோம். இப்பொழுது இந்த அமைப்பை பார்ப்போம் என்றால், இங்கு 2 மின்வாய்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது, 2 கார்பன் கோள்கள் புறசுற்றினூடாக மின் வழங்கப்படும் போது, நாம் மின் வழங்குறது புறசுற்றினூடாக மின் வழங்க போது மின்கலத்தில் நேர்முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய், நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். உலர் மின்கலங்களில் நேர் பகுதி இருக்குது, மறைப்பகுதி இருக்கு, பிளஸ் மைனஸ் என்று 2 பகுதிகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொத்தான் உள்ள உலர் மின்கலத்தில் பொத்தான் இருக்கின்ற பகுதி நேர்முனையாகவும் அடுத்த பகுதி வந்து மறைமுனையாகவும் காணப்படும். எனவே புறசுற்றினூடாக நாம் மின் வழங்கும் போது மின்கலத்தில் நேர்முடிவுடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள அந்த கார்பன் கோள் மின்வாய் என்று கூறுவோம். அந்த கார்பன் கோளை அந்த மின்வாய் நேர் மின்வாய் என கூறுவோம். புறசுற்றினூடாக மின் வழங்கப்படும் போது மின்கலத்தில் நேர்முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் நேர் மின்வாய் எனவும், மறைமுடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் மறை மின்வாய் எனவும் நாம் கூறலாம். இங்கு மறை மின்வாயின் மீது அவதானங்களை நாம் பார்க்கும் போது செங்கபில நிற பதார்த்தம் ஒன்று படிவதனையும், நேர்மின்வாயில் வளிக்குமிழிகள் அல்லது வாயு குமிழிகள் வெளியேறுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மறைமின்வாயின் மீது செங்கபில நிறமான பதார்த்தம் ஒன்று படிவதையும், நேர்மின்வாயில் வாயு குமிழிகள் வெளியேறுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த கரைசலின் நீல நிறம், செப்பு சல்பேட்டு உங்களுக்கு தெரியும், நீல நிறமான கரைசல், செப்பு சல்பேட்டு கரைசல், அதனுடைய நீல நிறம் படிப்படியாக குறைவடையும். இதனால் கரைசலினுள் காணப்படும் சேர்வைகள் இரசாயன மாற்றங்களுக்கு உட்படுவது தெளிவாகின்றது. அன்பான மாணவ செல்வங்களே, நீங்கள் இரசாயன மாற்றம், பௌதீக மாற்றம்லாம் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். எனவே இங்கு வந்து செப்பு சல்பேட்டினுடைய நீல நிறம் படிப்படியாக குறைவடைந்து கரைசலினுள் காணப்படுகின்ற சேர்வைகள் இரசாயன மாற்றத்துக்கு உள்ளாகி இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணத்தை பார்த்தோம் என்றால், கரைசலினூடாக இவ்வாறு மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போம். கரைசலினூடாக செலுத்தப்பட்ட மின்னோட்டம், இந்த கரைசலினூடாக செலுத்தப்பட்ட மின்னோட்டம் தான் இவ்வாறு இரசாயன மாற்றத்துக்கு உள்ளாவதற்குரிய காரணமாக இருந்திருக்கும். இங்கு இரண்டும் மின்வாய்கள், இரண்டும் கார்பன் மின்வாய்கள் தான் நாம் பயன்படுத்தியிருக்கோம். எப்படி நேர் மின்வாய் மறை மின்வாய் என்று அறிந்து கொள்கின்றோம், இரண்டுமே கார்பன் மின்வாய்கள். மின்கலத்தின் நேர் முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் நேர் மின்வாய், மறை முடிவிடத்துடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் மறை மின்வாய். உங்களுக்கு விளங்கி இருக்கும் அது. எனவே இந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்படுவதற்கு கரைசலின் ஊடாக செலுத்தப்படுகின்ற இந்த மின்னோட்டம் தான் காரணம். இங்கு மறைமின்வாயின் மீது செப்பப்படுவதுடன் நேர்மின்வாயில் ஆக்சிஜன் வாயு வெளியேறும். கபில நிறமான பதார்த்தம், செங்கபில நிறமான பதார்த்தம் ஒன்று படிவதை நாம் அவதானித்தோம் அல்லவா. அங்கு செப்பு சல்பேட்டு கரைசலில் காணப்பட்டுள்ள அந்த செம்பு என்ன செய்கின்றது பிள்ளைகள், மறை மின்வாயின் மீது படுகின்றது. நேர் மின்வாயில் வாயு குமிழிகள், அது ஆக்சிஜன் வாயு குமிழிகள் வெளியேறுகின்றது. மின் பகுப்பிற்கு உள்ளாகும் செப்பு சல்பேற்று அதனை விட எளிய வடிவ பதார்த்தமான செம்பாக மாற்றமடைகின்றது. செப்பு சல்பேற்று கரைசல் அதனுடைய எளிய வடிவமான செம்பாக என்ன செய்து பிள்ளைகள், மாற்றமடைகின்றது. மின்பகு பொருளினூடாக மின்னோட்டத்தை செலுத்தி அதனை ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்துறதை நாம் மின்பகுப்பு என்று கூறுவோம். மின்பகு பொருளினூடாக மின்னோட்டத்தை செலுத்தி அதனை ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்துவதை நாம் என்னவென்று கூறுவோம் பிள்ளைகள், மின்பகுப்பு. இதன்போது மின்பகுப்பொருள் அதனை விட எளிய பதார்த்தமாக மாறுகின்றது. உங்களுக்கு விளங்கி இருக்கும், செப்பு சல்பேட்டு கரைசல் செம்பாக மாற்றமடைகிறது, எளிய வடிவ பதார்த்தமாக மாறுகின்றது. எனவே இதனை நாம் மின்பகுப்பு என்று கூறுவோம். மின்பகுப்பொருளினூடாக மின்னோட்டத்தை செலுத்தி அதனை ரசாயன மாற்றத்துக்கு உட்படுத்துதல் மின்பகுப்பு என்று கூறுவோம். எனவே மின்பகுப்பொருள் அதனை விட எளிய பதார்த்தமாக மாற்றம் அடைகின்றது. எனவே இது ரசாயன மாற்றத்துக்கு உள்ளாகின்றது என்ற முடிவுக்கு நாம் வரலாம். மின்பகுப்பொருளுடன் இரசாயன தாக்கம் அடையாத மின்வாய்கள் பொழுது அங்கு இருக்கின்ற மின்வாய்கள் உங்களுக்கு தெரியும், கார்பன் மின்வாய் என்று. இது ரசாயன தாக்கம் அடையாத இந்த மின்வாய்களை நாம் சடத்துவ மின்வாய்கள் என்று கூறுவோம். சடத்துவ மின்வாய்கள், எல்லா மின்வாய்களும் ரசாயன தாக்கம் அடையாது என்று கூற முடியாது. இங்கு பார்த்தோம் என்றால் கார்பன் பிளட்டினம் போன்ற மின்வாய்களை நாம் இதற்கு உதாரணமாக கூறலாம். மின்பகுப்பொருளுடன் ரசாயனம் தாக்கம் அடையாத மின்வாய்களை நாம் சடத்துவ மின்வாய்கள் என்று கூறலாம். சடத்துவ மின்வாய்களுக்கு உதாரணம் பிளாட்டினம், அடுத்தது கார்பன். எனவே ரசாயனம் தாக்கம் அடையாத மின்வாய்களே நாம் இந்த பரிசோதனைக்கு பயன்படுத்தி இருக்கின்றோம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். அடுத்ததாக பார்ப்போம், அமிலம் துமிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தி எப்படி மின்பகுப்பு செய்வது என்று. அமிலம் துமிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தி மின்பகுப்பு செய்யும் முறையை பார்ப்போம். மின்பகுப்பின் போது மின்பகுப்பொருள் மேலும் எளிய விளைவாக மாறும் என்பதனை நாம் இப்பொழுது மின்பகுப்பு தொடர்பாக பார்க்கும்போது, அதாவது மின்னோட்டம் கரைசலினூடாக செல்லும் போது ஏற்படும் மாற்றங்களை ஆராய்வதற்காக ரசாயன மாற்றத்துக்கு உள்ளாகுது என்பதனை பார்த்தோம் அல்லவா. அதாவது மின்பகுப்பொருள் அதனை விட எளிய பதார்த்தமாக மாறுகின்றதுன்னு பார்த்தோம் அல்லவா. ஆம், மின்பகு பின்போது மின்பகுப்பொருள் மேலும் எளிய விளைவாக மாறும் என்பதனை நாம் பார்த்தோம். அமிலம் துமிக்கப்பட்ட நீர் மின் பகுப்படும் போது அதற்கு என்ன நிகழ்கின்றது என்பதனையும் நாம் பார்ப்போம். அமிலம் துமிக்கப்பட்ட நீர் செப்பு சல்பேற்று கரைசலை பயன்படுத்தி அங்கு ஏற்படுகின்ற ரசாயன மாற்றம் தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின் பகுப்பு செய்வதை பற்றி ஒரு பரிசோதனை ரீதியாக நாம் பார்ப்போம். அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய பதார்த்தங்கள் சிறிதளவு ஐதான அமிலம், காய்ச்சி வடித்த நீர், 9 வோல்ட் உலர் மின்கலம், 2 கார்பன் கோள்கள், பிளாஸ்டிக் பாத்திரம் 1, தொடுக்கும் கம்பிகள், சோதனை குழாய்கள் 2, மெழுகு சிறிதளவு. இன்னொரு முறை கூறுகின்றேன் பிள்ளைகள், சிறிதளவு ஐதான அமிலம், சேர்க்கப்பட்ட காய்ச்சி வடித்த நீர், 9 வோல்ட் உலர் மின்கலம், 2 கார்பன் கோள்கள், பிளாஸ்டிக் பாத்திரம் 1, தொடுக்கும் கம்பிகள், சோதனை குழாய்கள் 2, மெழுகு சிறிதளவு. ஆமாம் அன்பந்த மாணவ செல்வங்களே, உங்களுடைய பாடப்புத்தகத்தில் பகுதி 2 4 பக்கம் பாருங்கள் பிள்ளைகள், அங்கு உங்களுக்கு அந்த அமைப்பு அமைக்கப்பட்டு காணப்படுகின்றது. பிளாஸ்டிக் பாத்திரத்தின் அடியில 2 துளைகளை இட்டு நாம் எடுக்கின்ற பிளாஸ்டிக் பாத்திரம் கொஞ்சம் அகன்றதாக காணப்பட வேண்டும். ஒளியை ஊடு கடத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்தால் மிகவும் நல்லது, பரிசோதனை நன்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் பாத்திரத்தினுடைய அடிப்பகுதியில் 2 துளைகளை கொஞ்சம் தள்ளி தள்ளி 2 துளைகளை இட்டு அந்த 2 துளைகளினூடாக கார்பன் கோள்கள் 2 செலுத்தி, கார்பன் கோள்கள் உட்செலுத்தக்கூடிய அளவுக்கு தான் துவாரம் இட வேண்டும், செலுத்தி மெழுகு போன்ற பதார்த்தம் ஒன்றினால் அதனை ஒட்டிக்கொள்ள வேண்டும். பாத்திரத்துக்கு வெளியிலும் உள்ளுக்கும் இடைப்பட்ட இடத்தில் கார்பன் கோள் 2 காணப்பட வேண்டும். அந்த கார்பன் கோள் இடப்பட்ட அந்த பாத்திரத்தில் நீர் ஊற்றும் போது நீர் வெளியில் வராமல் இருப்பதற்காக அந்த கார்பன் கோள்கள் இருக்கின்ற அந்த பகுதியில் நாம் மெழுகு இட்டுக்கொள்ள வேண்டும். பின் அமிலம் துமிக்கப்பட்ட நீரை பாத்திரத்தில் ஊற்ற வேண்டும். பாத்திரத்தில் ஊற்றிக்கொண்டு அதன் பிறகு நாம் வெளி சுற்றில், அதாவது பாத்திரத்துக்கு அடிப்பகுதியில் நாம் துவாரம் போட்டிருக்கின்றோம், அந்த கார்பன் கோள்கள் 2 கடத்தில் இணைத்துக் கொண்டு 9 வோல்ட் அளவுள்ள உலர் மின்கலத்தை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த 9 வோல்ட் அளவுள்ள உலர் மின்கலத்தினுடைய நேர்முனை நேர்மின்வாய் கார்பனோடு இணைக்கப் போகின்றோம், மறைமுனையை மறைமின்வாய் கார்பன் கோளோடு இணைக்க போகின்றோம். எனவே இந்த பாத்திரத்தின் உள் காணப்படுகின்ற அந்த கார்பன் 2 துண்டுகளுக்கும் என்ன போட போகின்றோம் என்றால், முற்றாக அமிலம் துமிக்கப்பட்ட அந்த நீரை ஊற்றி அந்த பாத்திரத்தினுள் அந்த கார்பன் கோள்கள் இருக்கின்ற அந்த இடத்தினுள் நாம் பொருத்தி கொள்ள வேண்டும் 2 சோதனை குழாய்களை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிள்ளையில், சோதனை குழாய்களில் முற்றாக நிரப்பப்பட்ட அந்த காய்ச்சி வடிக்க அமிலம் துமிக்கப்பட்ட காய்ச்சி வடித்த நீரை கவிழ்த்து வைக்க வேண்டும். இந்த பரிசோதனை அமைப்பை பார்க்கும் போது இங்கு காணப்படுகின்ற மின்வாய்களுக்கு அருகில யாது நடக்கின்றது என்பதனை நாம் பார்த்தோமானால், மின்வாய்களுக்கு அருகில் வாயு குமிழிகள் வெளியேறுவதை நாம் அவதானிக்கலாம். வெளியேறுகின்ற வாயு எங்கும் செல்ல முடியாது, அங்கு இருக்கின்ற 2 சோதனை குழாய்களில் உள்ளதான் செல்ல வேண்டும். எனவே வெளியேறும் வாயு சோதனை குழாயினுள் சேரும். சோதனை குழாயினுள் சேரும் போது நீரினுடைய மட்டம் கீழ் நோக்கி வரக்கூடியதாக இருக்கும். மறைமின்வாயின் அருகிலிருந்து வெளியேறும் வாயுவின் கன அளவு நேர்மின்வாயின் அருகிலிருந்து வெளியேறும் வாயினுடைய கன அளவை போல ஏறத்தாழ 2 மடங்காக காணப்படும். மறைமின்வாய் அருகிலிருந்து வெளியேறும் வாயுவின் கன அளவு நேர்மின்வாயின் அருகிலிருந்து வெளியேறும் வாயுவின் கன அளவை போல ஏறத்தாழ 2 மடங்கு காணப்படக்கூடியதாக இருக்கும். மறைமின்வாயிலிருந்து ஹைட்ரஜன் வாயுவும் நேர்மின்வாயிலிருந்து ஆக்சிஜன் வாயுவும் வெளியேறுகின்றது என்பதனை இந்த பரிசோதனையின் மூலம் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மறைமின்வாயிலிருந்து ஹைட்ரஜன் வாயுவும் நேர்மின்வாயிலிருந்து ஆக்சிஜன் வாயுவும் வெளியேறுகின்றது. நேர்மின்வாய்க்கு அருகில் வெளியேறும் வாயுவை சோதனை குழாயில் நாம் சேகரித்து அதன் உள்ளே ஒரு தணல் குச்சி ஒன்றை பிடிக்கும் போது எதற்காக இதை நாம் செய்கின்றோம்? உண்மையிலுமே மறைமின்வாயிலிருந்து ஐதரசன் வாயுதான் நேர்மின்வாயிலிருந்து ஆக்சிஜன் வாயுவா வெளியேறியிருக்கின்றது என்பதனை பார்ப்பதற்கான ஒரு பரிசோதனை. மறைமின்வாயிலிருந்து ஐதரசன் வாயு வெளியேறியிருக்கின்றதா அல்லது நேர்மின்வாயிலிருந்து ஆக்சிஜன் தான் வெளியேறியிருக்கின்றதா என்பதனை பார்ப்பதற்கான ஒரு சின்ன ஒரு பரிசோதனையும் நாம் மேற்கொண்டு பார்க்கலாம். நேர்மின்வாய்க்கு அருகில் வெளியேறும் வாயுவை சோதனை குழாயில் சேகரித்து அதன் உள்ளே தணல் குச்சி ஒன்றை பிடிக்கும் போது அது பிரகாசமாக எரிந்தது. ஆகவே நேர்மின்வாயின் அருகில் ஆக்சிஜன் வாயு வெளியேறுகின்றது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஆக்சிஜன் வாயுதான் வெளியேறுகின்றது என்று. எரிதலுக்கு துணை போகின்ற வாயு தகன துணையை நாம் ஆக்சிஜன் என கூறுவோம். எனவே ஆக்சிஜன் வெளியேறி இருக்கின்றது. இதே போல மறைமின்வாய்க்கு அருகில் வெளியேறும் வாயு ஐதரசன் தானா என்பதனை பார்ப்பதற்கும் ஒரு சிறு பரிசோதனையை செய்து பார்க்கலாம். மறைமின்வாய்க்கு அருகில் வெளியேறும் வாயு சேகரிக்கப்பட்ட சோதனை குழாய்க்குள் எரியும் தணல் குச்சி ஒன்றை பிடிக்கும் போது அது பொப்பெனும் சத்தத்துடன் எரிந்து அணையும். இதிலிருந்து மறைமின்வாயிற்கு அருகில் ஐதரசன் வாயு வெளியேறுகின்றது என்பதனை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, மறைமின்வாயிலிருந்து ஐதரசன் வாயுதான், நேர்மின்வாயிலிருந்து ஆக்சிஜன் வாயு வெளியேறுகின்றது என்பதனை நாம் பரிசோதனை ரீதியாக பார்க்கும் போது எரிகின்ற தணல் குச்சி அருகில் பிடிக்கும் போது பிரகாசமாக எரிகின்றது என்றால் அது ஆக்சிஜன் வாயுதான் வெளியேறுகின்றது என்ற முடிவுக்கு வரலாம். எரிகின்ற தணல் குச்சி அருகில் பிடிக்கும் போது பொப்பென்ற சத்தத்துடன் எரிந்து அணைந்தால் அது ஐதரசன் வாயு என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அமிலம் துமைக்கப்பட்ட நீர் மின் பகுப்பு அடைந்து அதனை விட எளிய பதார்த்தங்களான ஆக்சிசன் மற்றும் ஐதரசனாக பிரிகடைந்துள்ளது, எளிய பதார்த்தங்களாக மாறியிருக்கின்றது. எனவே இங்கே ஒரு இரசாயன மாற்றம் நடைபெறுகின்றது. மின்பகுப்பு என்றாலே ரசாயன மாற்றத்துக்கு உள்ளாகின்றது என்றுதானே அர்த்தம் பிள்ளைகள். அமிலம் துமிக்கப்பட்ட நீர் மின்பகுப்பு அடைந்து அதனை விட எளிய பதார்த்தங்களான ஆக்சிசன் ஐதரசனாக பிரிகி அடைந்துள்ளதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின்பகுக்கும் போது அங்கு நமக்கு கிடைத்த நீர் பகுப்படைந்து அதனை விட எளிய பதார்த்தமாக ஆக்சிஜனையும் ஐதரசனையும் நாம் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவ்விடத்தில் மின்பகுப்பொருளாக பயன்படுத்தப்பட்டது என்ன பிள்ளைகள்? மின்னை பகுக்கக்கூடிய ஒரு பதார்த்தமாக அமிலம் துமிக்கப்பட்ட நீர். இரண்டு மின்வாய்கள் கார்பன் கோள்கள் பயன்படுத்தி இருக்கின்றோம். ஆமாம் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அடுத்ததாக மின்பகுப்பினுடைய பிரயோகங்கள் பற்றி பார்ப்போம். பல்வேறு கைத்தொழில் உற்பத்தி செயல்முறைகளில் மின்பகுப்பு பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் பல்வேறு உலோகங்களின் பிரித்தெடுப்புக்கு, உதாரணமாக சோடியம் அலுமினியம் போன்ற உலோகங்களினுடைய பிரித்தெடுப்புக்கு இந்த மின்பகுப்பு முறைதான் பயன்படுத்தப்படுகின்றது. தாக்க திறன் கூடிய மூலகங்களை மின்பகுப்பு முறையில் தான் பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்படும். அநேகமாக எல்லா அனைத்து மூலகங்களும் சுயாதீனமாக காணப்படாது. பொன், வெள்ளி, பிளாட்டினம் போன்றவை சுயாதீனமாக காணப்படும். ஏனைய மூலகங்களை பார்த்தமென்றால் இயற்கையாகவே சேர்வைகளாகத்தான் பூமியில் காணப்படும். எனவே அவற்றில் தாக்குத்திறன் கூடிய சோடியம் போன்ற மூலகங்களை அல்லது உலோகங்களை மின்பகுப்பு முறையில்தான் பிரித்தெடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக கைத்தொழில் துறையில் எரிசோடா என்பது சோடியம் ஐதரோக்சைடு, தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக மின் முலாமிடுவதற்கு மின் பகுப்பு முறைதான் பயன்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், தங்கத்தண்ணியில் போட்டு பித்தளை நகைகளை கழுவி விட்டு தங்கத்தண்ணியில் போட்டு எடுப்போம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான் மின் முலாமிடுதல். எனவே மின் முலாமிடல் இந்த மின் பகுப்பினுடைய ஒரு பிரயோகமாக காணப்படுகின்றது. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய பாடத்தில் மின் பகுப்பு தொடர்பாக பார்த்தோம். திரவ நிலையில் உள்ள யாதாயினும் ஒரு திரவியம் மின்னை கடத்துகின்றதா என்பதற்கான ஒரு பரிசோதனையை பார்த்தோம். அடுத்ததாக மின்னை செலுத்துவதன் மூலம் கரைசலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பார்த்தோம். திரவ நிலையில் உள்ள யாதாயினும் ஒரு திரவியம் மின்னை கடத்துகின்றதா என்பதில் மின் பகுப்பொருள் மின் பகாப்பொருள் என்பவற்றை பார்த்தோம். அசையக்கூடிய அயன்கள் காணப்பட்டால்தான் மின்னை கடத்தும் என்பதனையும், திண்ம நிலையில் உள்ள பதார்த்தங்கள் மின்னை கடத்தாது எனவும் பார்த்தோம். அயன் சேர்வைகள் மின்னை கடத்தாது எனவும் பார்த்தோம். அநேகமாக மண்ணெண்ணெய் காய்ச்சுவடிக்கப்பட்ட நீரில் எல்லாம் அசையக்கூடிய அயன்கள் இல்லை, எனவே அவை மின்னை கடத்தாது எனவும் பார்த்தோம். அவற்றை மின் பகா பொருள் எனவும் நாம் கூறினோம். அடுத்ததாக மின்னை செலுத்துவதன் மூலம் கரைசலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் பற்றி பார்க்கும் போது, மின்வாய்கள், நேர்மின்வாய், மறைமின்வாய், மின் பகுப்பு போன்ற பகுதிகளை பார்த்தோம். அடுத்ததாக அமிலம் துமிக்கப்பட்ட நீரை எவ்வாறு மின் பகுப்பது என்பதனையும் ஒரு பரிசோதனையின் ஊடாக பார்த்தோம். இந்த பரிசோதனையின் ஊடாக பார்க்கும் போது, எளிய பதார்த்தமாக அதாவது காணப்படுகின்ற பதார்த்தங்கள் வந்து ஏற்கனவே இருந்த பதார்த்தங்கள், அதனை விட எளிய பதார்த்தங்களாக பிரிகை அடைவதையும் நாம் பார்த்தோம். அந்த வகையில் அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மீன் பகுக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் போன்றவையாக அங்கு அமிலம் துமிக்கப்பட்ட நீர் மீன் பகுப்படைந்து எளிய பதார்த்தங்கள் ஆக்சிஜன், ஹைட்ரஜனாக பிரிகை அடைவதையும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக மின் பகுப்பினுடைய பிரயோகங்களையும் பார்த்தோம். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இரண்டு நாம் வினாக்களை எழுதிக் கொள்வோம். மின் பகுப்பு என்றால் என்ன? முதலாவது வினா, மின் பகுப்பு என்றால் என்ன? இரண்டாவது வினா, திரவ நிலையில் உள்ள யாதாயினும் ஒரு திரவியம் மின்னை கடத்துகின்றதா? பரிசோதனை மூலம் தருக. அடுத்த வினா, பரிசோதனை அமைப்பில் மின்வாய்களில் நேர்மின்வாய் மறைமின்வாய் என்பவற்றை எவ்வாறு அறிந்து கொள்வீர்? அடுத்த வினா, மின் பகுப்பின் பிரயோகங்களை குறிப்பிடுக. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இன்றைய நிகழ்ச்சியானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு குருகுல கல்வி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.